அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 23 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் இறுதிக்கட்ட யுத்தத்தில் வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைய வந்ததாக கூறப்படும் விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்தின் தலைவர் புலித்தேவனை காப்பாற்றும் தேவை ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு இருந்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செய்தி. இலங்கை போலீசார் குற்றவியல் கைதிகளை வழமையாகவே சித்திரவதை செய்து முறையற்ற வகையில் நடத்துவதாக ஹியூமன் ரைட் வாட்ச் அமைப்பு கண்டித்திருப்பது குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம். இந்தியாவின் சாகித்ய அகாடமியின் செயற்குழுவின் இன்றைய கூட்டத்தில் கல்புர்கி கொலை சம்பவம் உள்ளிட்ட சமீப காலங்களில் அரங்கேறி வரும் கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள்.
சகித்துத்தன்மைக்கு எதிரான அல்லது கல்புர்கி கொலைக்கு எதிரான சம்பவங்களை வன்மையாக கண்டித்து இதுபோல நீ நடக்கக்கூடாது, அதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் நந்தினி குருசங்கரன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
தென்னாப்பிரிக்க அதிபர் ஜாக்கப் ஜூமா 2016 பல்கலைக்கழக கட்டணங்களில் அதிகரிப்பு இருக்காது என்று கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா பகுதியில் பல்கலைக்கழக கல்வி கட்டணங்களை அதிகரிப்பதற்கான திட்டத்தை எதிர்த்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் கோரிக்கைகளை பற்றி விவாதிப்பதற்காக மாணவர் தலைவர்கள் மற்றும் பல்கலைக்கழக தலைவர்களிடமும் அதிபர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அரசு தலைமையில் நீண்டகால கல்வி பிரச்சினைகள் குறித்து ஆழ்ந்த ஆய்வு ஒன்று நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் போலீசாரை நோக்கி கற்களை எறிந்தனர். பதிலடியாக போலீசார் தண்ணீரை பீச்சியும் ஆட்களை விரட்டுவதற்கான குண்டுகளையும் பயன்படுத்தினர்.
பிரான்சில் கடந்த 30 இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமான விபத்து ஒன்று நடந்ததில் குறைந்தபட்சம் 42 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அழிவில் உதவ அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று பிரெஞ்சு அதிபர் கூறியுள்ளார்.
Le gouvernement français est totalement mobilisé sur
The French government is totally mobilized.
பிரான்சின் போர்டோவுக்கு கிழக்கே தென்மேற்கு ஜிரோன் பிராந்தியத்தில் லிபோர்ன் என்னும் இடத்தில் உள்ள ஒரு ட்ரக்கும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு தீப்பிடித்து எரிந்தன. இறந்தவர்களில் 42 பேர் பஸ் பயணிகள் என்று ஒரு தீயணைப்பு அதிகாரி கூறியுள்ளார். ட்ரக் ஓட்டுநரும் கொல்லப்பட்டார். வேறு சில பயணிகள் தப்பியுள்ள போதிலும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயம் குறித்த விபரம் தெரியவில்லை.
மோசமடைந்து வரும் காலநிலையின் மத்தியிலும் கிரேக்கத்தை வந்தடையும் குடியேறிகள் மற்றும் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்திலேயே 48,000 பேர் என்ற அளவில் அதிகமான குடியேறிகள் இந்த வாரத்தில்தான் கிரேக்கத்தில் வந்தடைந்திருப்பதாகவும், மேலும் இவர்கள் மத்திய கிழக்கில் மோதல்கள் நடைபெறும் பகுதிகளிலிருந்து துருக்கி வழியாக 5 கிரேக்கம் வந்து சேர்ந்திருப்பதாகவும் குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு கூறுகின்றது. குடியேறிகளின் வரவு எண்ணிக்கை திடீரென்று அதிகரித்ததால் உள்ளூர் அதிகாரிகள் அதற்கு தயாரான நிலையில் இல்லை. இதற்கிடையில் கடந்த சனிக்கிழமை குரோயேஷியாவுடனான தனது எல்லையை ஹங்கேரி மூடியதிலிருந்து ஸ்லோவேனியாவில் 50,000 குடியேறிகள் வந்தடைந்துள்ளனர்.
சிரியாவில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ஒரு அரசியல் முன்னெடுப்பை செய்ய பேரளவில் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவ் கேட்டிருக்கிறார். சிரியாவின் அரசாங்கத்துக்கும் அதன் எதிரணியினருக்கும் இடையில் இதற்கான முழு வீச்சிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் இதில் எந்தெந்த எதிரணி குழுக்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று அவர் எதுவும் கூறவில்லை. அமெரிக்கா, துருக்கி மற்றும் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர்களுடன் அவர் வியன்னாவில் பேச்சு நடத்துகிறார். சிரியாவின் அதிபர் அசாதுக்கு ஆதரவான ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் போரை நீடிக்க செய்துவிடும் என்று கூறி இவர்கள் அனைவரும் அதனை எதிர்க்கிறார்கள்.
ஸ்வீடனில் ட்ரோல்ஹாட்டன் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆசிரியர் ஒருவரையும் மாணவர் ஒருவரையும் கத்தியால் குத்திக் கொன்ற முகமூடி அணிந்து வந்த மனிதனுக்கு இனவெறி நோக்கம் இருந்ததாக ஸ்வீடன் போலீசார் கூறுகின்றனர். அந்த மனிதன் கருப்பு நிறம் கொண்டவர்களையே தாக்க முனைப்புடன் இருந்ததாக தெரிவதாகவும், அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆவணத்தில் உள்ள தகவலின்படி இது வெறுப்பினால் நிகழ்ந்த குற்றம் என்றும் போலீசார் கூறுகின்றனர். சம்பவம் நடந்தவுடன் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட போலீஸ்காரர் அந்த நபரை சுட்டுக் கொன்றார். மேலும் இருவர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமுற்றனர்.
இந்தோனேஷியாவின் பழமைவாத மாகாணமான அச்சேவில் ஆண் ஓரின சேர்க்கையாளர்களை தடை செய்யும் புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. குற்றவாளிகளுக்கு 100 சவுக்கடிகள் கொடுக்கப்படும். திருமணத்துக்கு புறம்பான உறவு மற்றும் திருமணத்துக்கு புறம்பான தொடர்புகளையும் இந்த விதிகள் தடுக்கின்றன. பிரிவினவாத இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் 2001 தேசிய அரசாங்கத்துடனான ஒப்பந்தத்தின் பின் அச்சே தனது சொந்த சட்டங்களை கொண்டு வருகிறது. அப்போதிலிருந்து தொடராக மக்களின் தனிப்பட்ட நடத்தையை கட்டுப்படுத்தும் பல கடுமையான இஸ்லாமிய சட்டங்களை அது அமலுக்கு கொண்டு வருகிறது. இந்தோனேஷியாவின் ஏனைய பகுதிகளில் ஓரின சேர்க்கை சட்டப்பூர்வமானதாகும்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் இறுதிகட்ட யுத்தத்தின் போது வெள்ளைக்குடி ஏந்தி சரணடைய வந்ததாக கூறப்படும் விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்தின் தலைவர் புலித்தேவனை காப்பாற்றும் தேவை ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு இருந்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றிய தீர்மானம் தொடர்பான 2 நாள் விவாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று நடந்தபோது பிரதமர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
2005 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் மக்களை தேர்தலை புறக்கணிக்கச் செய்து மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற வைக்க உதவிய காரணத்திற்காக விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்தின் தலைவர் புலித்தேவனை காப்பாற்றும் தேவை ராஜபக்ச அரசாங்கத்துக்கு இருந்ததாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். விடுதலை புலிகள் வெள்ளைக்கொடியை ஏந்தி வந்தபோது அதை நம்ப முடியாது என்ற பொதுவான கருத்தொன்று நிலவியது. அதனை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் அப்படி வருபவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது அது ஒரு ஏமாற்று வேலையா என்பதை அந்த இடத்தில் இருந்த இராணுவத்தின் கட்டளை அதிகாரி தான் தீர்மானித்திருக்க வேண்டும். ஆனால் ஏன் அதனை மாற்றி கொழும்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? அந்த இடத்திலிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் இன்று இந்த பிரச்சனை இருந்திருக்காது. யாரை காப்பாற்றும் தேவை இருந்தது? 2005 ஆண்டு நவம்பரில் போடப்பட்ட ஒப்பந்தம் காரணமாக புலித்தேவனை காப்பாற்றும் தேவை ஏற்பட்டது என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. ராஜபக்ஷ அரசாங்கம் புலிகளுடன் நடத்திய கொடுக்கல் வாங்கல்கள் பிழைத்து போன காரணத்தினால்தான் இராணுவத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நிலை ஏற்பட்டதாகவும் இலங்கை மீதான ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் ஆற்றிய உரையில் ரணில் விக்ரமசிங்கே கூறினார்.
புலிதேவன் பேரகன்னி மம கேமதி நே கவுருஹாடி மரணட ஏத் மே ஜெவிட ஜனதாவே மென் விநாசேட.
ஏன் அவர்கள் புலித்தேவனை காப்பாற்ற போனார்கள்? யாரும் இறப்பதை நான் விரும்ப மாட்டேன். ஆனால் இந்த தமிழ் மக்களின் அழிவுக்கு புலித்தேவன் பொறுப்பு சொல்ல வேண்டும். அந்த இடத்தில் இராணுவத்துக்கு நெருக்கு வாரம் கொடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் புலித்தேவன் இல்லாவிட்டால் அவர்கள் அரசாங்கம் அமைத்திருக்க முடியாதுதானே? அவரை காப்பாற்ற போய்தான் தேவையில்லாத பிரச்சனையை நாம் இன்று உருவாக்கியிருக்கிறோம். வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்கள் உண்மையாகத்தான் வருகிறார்களா அல்லது ஏமாற்று வேலையா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று இராணுவத்தினருக்கு கூறியிருக்க வேண்டும் என்ற பிரதமர், விடுதலை புலிகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருந்த அரசாங்கம் அவர்களுடன் போருக்கு போக நேர்ந்தது தற்செயலாக நடந்த சம்பவம் என்று கூறினார். மாவிலாறு விவகாரத்தில் பௌத்த தேரர்கள் உள்ளிட்டவர்கள் எடுத்திருந்த நடவடிக்கைகளே அரசாங்கம் யுத்தத்திற்கு போக காரணம் என்றும் ரணில் தெரிவித்தார். அது தற்செயலாக ஏற்பட்ட யுத்தம். மாவிலாறு ஏன் பிடிக்கப்பட்டது? அரசாங்கத்துக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டது. எதிர்பாராத விதமாகத்தான் யுத்தம் ஏற்பட்டது. அதுதானே உண்மை என்ற ரணில் விக்ரமசிங்கே.
மஹிந்த ராஜபக்ச மந்திரமா இட்டு ஜனாதிபதி
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று இங்கு பேசுகிறார். நல்லதுதான். நான் கூறுவது தவறாக இருந்தால் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைக்குமாறு கோருங்கள். எல்லாவற்றையும் ஆராய முடியும். இருட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்யாதீர்கள் என்றும் கூறினார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இன்று நடந்த விவாதத்தில் மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பிலேயே விக்ரமசிங்கே தனது கேள்விகளுக்கு அவரிடம் பதிலை எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் இன்று பேசவில்லை. போரின் இறுதிக்கட்டத்தின் போது வெள்ளைக்கொடி ஏந்தி வந்த விடுதலை புலி தலைவர்கள் தொடர்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை என்றே அப்போது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளரான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
டிஎம்பிபி எனப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் இன்று அதிகாலை அவரது வீட்டில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரையம்பதி பகுதியில் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இரட்டைக்கொலை சம்பவம் ஒன்று தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2008 ஆண்டு டிசம்பர் மாதம் 13 தேதி பாடசாலை ஆசிரியரான கிருஷ்ணபிள்ளை மனோகரன் அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவத்தில் பெண் ஒருவரும் கொல்லப்பட்டார். சம்பவம் இடம்பெற்று 6 வருடங்கள் 10 மாதங்கள். சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. இது தொடர்பாக கிருஷ்ணபிள்ளை மனோகரனின் சகோதரியான செல்லத்தம்பி சிவபாக்கியம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடொன்றையும் செய்திருந்தார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் 2 நாட்களுக்கு முன்னர் அவரிடம் காத்தாங்குடி போலீசாரால் வாக்குமூலம் ஒன்று பெறப்பட்டதாகவும் இதனையடுத்தே பூவாளப்புள்ளை பிரசாந்தன் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற காலகட்டத்தை பொறுத்தவரை நேரில் கண்ட சாட்சிகளுக்கு கூட பாதுகாப்பு இருக்கவில்லை என்கின்றார் செல்லத்தம்பி சிவபாக்கியம்.
அந்த நேரம் சார் நான் வாக்குமூலம் கொடுத்திருந்தால் அந்த இரட்டை குலையோட 3வது குலையாக நான் நின்றுட்டிருக்கவனும் சார். எங்களுக்கு குல அச்சுறுத்தல் சகலதும் எங்களுக்கு மோனின் பண்ணி எல்லாம் நடந்தது சார். அப்ப இப்போதைய நிலையில எங்கட அண்ணாக்கு ஒரு முடிவு வேணும் தானே சார். அண்ணாட குலைக்கு அந்த குலை செய்தால் சார் நாங்க கண்ணால கண்ட நாங்க எங்களுக்கு இறைவன் நீதி என்று இருக்குதானே சார். அந்த நீதியை நாங்க மறுப்பு தெரிவிக்கப்படாதானே. எங்கட அண்ணாட குலைக்கு ஒரு நீதி எங்களுக்கு வேணும். நீதி கிடைக்கும் நம்புறோம் சார். நாங்க அவரு இதோட சம்பந்தப்பட்டிருக்காரு. 1, 2 இது இரட்டை குலை. அவருல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, புல்லா இருக்குது சந்தேகம். அதனாலதான் நாங்கள் இவருக்கு எதிராக முறப்பாடு வச்ச
என்றார் செல்லத்தம்பி சிவபாக்கியம். சம்பவம் தொடர்பில் பூவாளப்புள்ளை பிரசாந்தனின் சகோதரர் ஒருவரும் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான பூவாளப்புள்ளை பிரசாந்தன் இன்று மாலை மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நீதிபதி NM அப்துல்லா முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார். அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக கூறுகின்றார் அவரது சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பேரின்பம் பிரேம்நாத்.
நீதவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற மேலதிக அறிக்கையின் பிரகாரம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழாக இவர் தற்பொழுது கொண்டுவரப்படுவதாகவும் அதனுடைய ஏற்பாடுகளுக்கு அமைவாக 72 மனுப்பியாளர்களுக்கு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை நடத்துவதற்கான ஒரு அனுமதியை கோரியிருந்தார்கள். இதன் பிரகாரம் கௌரவ நீதிவானவர்கள் எதிர்வரும் 26/10/2015 வரை பிரசாந்தன் என்ற சந்தேக நபரை காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கான அனுமதியை வழங்கியுள்ளார்
என்றும் குறிப்பிட்டார் சட்டத்தரணி பேரின்பம் பிரேம்நாத். ஏற்கனவே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவரான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜசிங்கம் கொலை தொடர்பில் குற்றப்புலனாய்வு தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை காவல்துறையின் குற்றவியல் கைதிகளை சித்திரவதை செய்து முறையற்ற வகையில் நடத்துவதாக ஹியூமன் ரைட் வாட்ச் என்கிற அமைப்பு கண்டித்திருக்கிறது. இதுகுறித்து அது இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறையை கண்காணிக்க ஒரு சுயாதீனம் அமைப்பை அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்றும் காவல்துறையின் துஷ்பிரயோகங்களை தடுக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அது கேட்டிருக்கிறது. குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை பெறுவதற்கான ஒரு சாதாரண வழியாகவே இலங்கை காவல்துறையினர் சித்திரவதைகளை பயன்படுத்துவதாக ஹியூமன் ரைட் வாட்ச் அமைப்பின் இயக்குநர் பிராட் ஆடம்ஸ் தெரிவித்தார். இந்த அறிக்கை குறித்து தமிழ் கைதிகளின் விடுதலைக்கான அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான சுந்தரம் மகேந்திரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
போலீஸ் நிலையங்களில் தடுத்து வைக்கப்படுகிறவர்கள் திருவதைக்குள்ளாக்கப்படுவது தொடர்ந்து இலங்கை போலீஸ் நிலையங்களிலே பல போலீஸ் நிலையங்களில் தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கின்றது. இதிலே வந்து தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மிக மோசமான சித்திரவதைக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கின்றது. அண்மையிலே சேயா என்ற ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக அதிலே கைது செய்யப்பட்டவர்கள் மிக மோசமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் விடுதலையான பிறகு அவர் நேரடியாக மக்கள் மத்தியிலே குறிப்பிட்டார்கள். தங்களுக்கு ஏற்பட்ட சித்திரவதைகள் இந்த ஒரு சிறிய விடயத்துக்கு ஒரு பழைய பாரிய சித்திரவதை எமக்கு கொடுக்கப்பட்டது. இதை பொறுத்து ஏனைய அல்லது தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான எவ்வாறான சித்திரவதைகள் இருக்கும் என்பதை அந்த சித்திரவதை அனுபவித்த இருவர் மிக திட்ட தெளிவாக கூறினார்கள். அதே போன்று தென்னிலங்கையிலே காலி மாவட்டத்திலேயும் அண்மையிலே ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சித்திரவதைக்குள்ளாய் மரணத்தை தழுவியதாகவும் கூறப்படுகிறது. இதை தொடர்ந்து இந்த போலீஸ் நிலையங்களிலே அவருடைய உண்மையை வரவழைப்பதற்காக பலவிதமான சித்திரவதைகளை கையாளுகின்றார்கள். ஒவ்வொரு விதமான சித்திரவதை கையாண்டு ஒப்புதல் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அதன் ஊடாகவே வழக்கு தாக்கலோ நீதிமன்றத்துக்கோ தங்களுடைய முறைப்பாடை முன்வைக்கின்றார்கள்.
சரி, நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு அதிகமாக இந்த சித்திரவதைகள் நடக்கின்றன பொழுது இந்த அரசாங்கங்களும் அங்கு இருக்கக்கூடிய பொது அமைப்புகளும் இதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கலையா?
உண்மையிலே கடந்த காலங்களிலே சித்திரவதைகளுக்கு எதிராக நாங்களும் ஒரு சில போலீஸ் நிலையங்களிலே சித்திரவதைக்கு உட்பட்டால் நேரடியாக அந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை செய்து அதை வன்மையாக கண்டித்து வந்திருக்கின்றோம், கண்டித்து வருகின்றோம். அதே நேரத்தில் அரசாங்கம் இது தொடர்பான எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் கடந்த காலங்களில் எடுக்கவில்லை. ஆனால் தற்போது இந்த புதிய அரசாங்கம் அந்த ஸ்ரேயா என்ற அந்த குழந்தையின் மரணத்திற்கு பிற்பாடு கைது செய்யப்பட்ட அந்த பாடசாலை சிறுவன் மற்றது இன்னும் ஒரு அயல் வீட்டாரையும் அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை தொடர்பாக இப்ப போலீசார் அந்த போலீஸ் அதிகாரிகளை போலீஸ் தலைமையகத்தின் ஊடாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று தற்பொழுது ஒரு சில இடங்களிலே அவ்வாறான ஒரு சித்திரவதைகளுக்கு எதிராக போலீஸ் அதிபரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக போலீஸ் நிலையங்களில் ஓரளவுக்கு நியாயமான ஒரு நிலையை கடைபிடிப்பது போல் தெரிகின்றது.
இந்த போலீஸ் தடுப்புகளின் பொழுது சித்திரவதை செய்யப்படுகின்ற நிலைமை என்பது தலைநகர் கொழும்புல எப்படி இருக்குது? கொழும்புக்கு வெளியே இருக்கின்ற ஏனைய இடங்கள் எப்படி இருக்கின்றது?
பொதுவாக கொழும்பை பொறுத்தவரை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சுமூகமான ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இது பிற மாவட்டங்களிலே பின்தங்கிய மாவட்டங்களில் மிக மோசமான விதத்திலே இந்த சித்திரவதை அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. பிற மாவட்டங்களில் தான் இது மிக மோசமாகவும் இருக்கின்றது. கொழும்பு பொறுத்தவரையில் உடனடியாக சிவில் சமூகங்கள் அல்லது மனித உரிமை மீற செயல்பாட்டாளர்கள் இவர்களுக்கு தகவல் அறிந்தவுடன் இவர்கள் அது தொடர்பாக செயல்படுவதனால் கொழும்பு பிரதேசங்களிலே இவ்வாறான சித்திரவதைகள் குறைவாக இருக்கின்றது. ஏனைய மாவட்டங்களில் இந்த சித்திரவதைகள் கூடுதலாக இருக்கிறதாக காணப்படுகிறது.
இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்ற இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. போலீசாருடைய செயற்பாடுகள் இந்த கைதுகளின் பொழுது அவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு ஒரு அமைப்பு ஒன்று இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும், அது சுயாதீனமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லையா?
இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு ஒன்றை நிறுவுவதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சுவாதீன ஆணைக்குழுகள் நிறுவினாலும் மற்றது கண்காணிப்பு குழுகள் நிறுவினாலும் கூட போலீஸ் நிலையங்களிலே போலீஸ் அதிகாரிகளுக்கு மனநிலை மாற்றமடைய வேண்டும். அதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். போலீஸ் நிலையங்களிலே ஒரு கைதி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டால் அவரை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை அல்லது அதற்கான ஒரு செயல் திட்டத்தை போலீஸ் திணைக்களத்திலே அறிமுகப்படுத்தி போலீஸ் திணைக்களம் ஊடாக சகல போலீஸ் நிலையங்களிலும் அவ்வாறு அறிவுறுத்தல்கள் இருந்தால் மாத்திரம் இதை கட்டுப்படுத்த முடியும். வெறுமனே ஆணைக்குழுக்களோ அல்லது கண்காணிப்பு குழுக்களோ இருந்தாலும் கூட இவர்கள் செயற்பாட்டுக்கு பின்புதான் கண்காணிப்பு குழுக்கள் அந்த செய்திகள் சென்றடையுமே தவிர நேரடியாக அதில் அவர்களுக்கு கண்காணிக்கவோ அதற்கு அவகாசம் கிடைக்காது. எனவே இது சம்பந்தமாக போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகளுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை வகுத்தாலே ஒழிய இந்த சித்திரவதை கட்டுப்படுத்துவதற்கு வேறு மார்க்கம் இல்லை என்பதே எமது கருத்தாகும்.
தமிழ் கைதிகளின் விடுதலைக்கான அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தரம் மகேந்திரன், இலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பிணையில் செல்ல நீர்கொழும்பு நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு நீர்கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று காலை வெளிநாடு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான தளம் வந்த விமல் வீரவன்சவுக்கு வெளிநாடு செல்வதற்கு குடிவரவு அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை. அதன் பின்னர் தடுத்து வைக்கப்பட்ட விமல் வீரவன்சவிடமிருந்து வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொண்ட போலீசார் பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இரண்டு கடவுச்சீட்டுகளை வைத்திருந்தமை சம்பந்தமாகவே விமல் வீரவன்ச கைது செய்யப்பட்டதாக தெரிவித்த போலீசார் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரான விமல் வீரவன்சவை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு தீர்மானித்தார். இந்த குற்றச்சாட்டுகளை தான் நிராகரிப்பதாக விமல் வீரவன்ச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
මේ බොරු නීති තර්කයක් පෙන්නලා උසාවි නියෝගයක් අරගෙන මේ ගමන අනේක වළක්වන්න මේක සම්පූර්ණයෙන් අපි ඉන්න දේශපාලන ස්ථාවරය අනුව
இன்று காலை தனது கடவுச்சீட்டை பரிசோதித்த குடிவரவு அதிகாரிகள் புதிய கடவுச்சீட்டொன்றை பெற்றுவர முடியுமானால் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி வழங்க முடியும் என்று கூறியதாக விமல் வீரவன்ச தெரிவித்தார். அந்த ஆலோசனைக்கு அமைய புதிய கடவுச்சீட்டொன்றை தான் பெற்று வந்ததாக தெரிவித்த விமல் வீரவன்ச பின்னர் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி போலீசார் தன்னை கைது செய்ததாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவொன்றை பெற்றுக்கொண்டு தனது வெளிநாட்டு பயணத்தை தடை செய்வதற்காகவே போலீசார் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது இது ஒரு பழிவாங்கல் என்று தெரிவித்த விமல் வீரவன்ச, தான் கூறிவரும் கருத்துக்களை சகிக்க முடியாதமை காரணமாகவே இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போர்க்குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இலங்கையில் அமைக்கப்படவுள்ள உள்நாட்டு கட்டமைப்பு சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களை தெளிவுபடுத்தும் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக சென்றபோதே அவர் கைது செய்யப்பட்டதாக தேசிய சுதந்திர முன்னணி அறிவித்துள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் சாகித்ய அகாதமியின் செயற்குழு இன்று கூடியது. இன்றைய கூட்டத்தில் கல்புர்கி கொலை சம்பவம் உள்ளிட்ட சமீப காலங்களில் அரங்கேறிய கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்களுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்தியாவில் சகிப்புத்தன்மையற்ற சூழல் அதிகரித்து வருவதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்திய தலைநகர் டெல்லியில் சுமார் 100 எழுத்தாளர்கள் மௌன ஊர்வலம் ஒன்றை நடத்தினர். பின்னர் அந்த எழுத்தாளர்கள் இந்தியாவின் முன்னணி இலக்கிய அமைப்பான சாகித்ய அகாடமிக்கு அளித்த மனு ஒன்றில் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுக்க கோரினர். கடந்த சில வாரங்களில் 35 எழுத்தாளர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட கௌரவமிக்க விருதான சாகித்ய விருதுகளை எழுத்தாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்து திரும்ப தந்துள்ளனர். பிரதமர் மோடி இந்த தாக்குதல்களுக்கு எதிராக வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர். இதனிடையே சாகித்ய அகாடமியின் செயற்குழு கூட்டத்தில் கல்புர்கி கொலை சம்பவம் உள்ளிட்ட சமீப காலங்களில் அரங்கேறிய கருத்துரிமைக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்களுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற எழுத்தாளர்கள் அவற்றை திரும்ப அளித்துள்ளது தொடர்பான விவாதங்களை மேற்கொள்ள இன்று வெள்ளிக்கிழமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செயற்குழு கூட்டத்தில் இடம்பெற்றிருந்த தமிழ் மொழிக்கான பிரதிநிதித்துவ உறுப்பினரான முனிவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து தெரிவித்தார். அதில் கல்புர்கி கொலை சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மற்றொன்றில் கல்புர்கி கொலை சம்பவத்திற்கும் சமீப காலங்களில் சகிப்புத்தன்மை குறைந்து காணப்படுவதற்கும் கருத்து சுதந்திரத்திற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கும் என இவை அனைத்திற்கும் கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேறியது. அதேபோல் சாகித்ய அகாடமியின் விருதுகளை திரும்ப அளித்த எழுத்தாளர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என கோரியும் 3வது தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்திய அரசின் ஆதரவுடன் தன்னிச்சையாக நாட்டில் உள்ள மொழிகளின் இலக்கிய வளர்ச்சிக்கான அமைப்பான சாகித்ய அகாடமிக்கு எதிராக போராடுவது என்பது நியாயமற்றது என கூறும் மற்றொரு தரப்பு எழுத்தாளர்கள் விருதுகளை திரும்ப அளித்த எழுத்தாளர்களுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் மிகவும் அறியப்பட்ட பகுத்தறிவு சிந்தனையாளர்களில் ஒருவரும் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தருமான முனைவர் மல்லேசப்பா கல்புர்கி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த சில எழுத்தாளர்கள் நாட்டில் கருத்து சுதந்திரத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறி தங்களுக்கு வழங்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதுகளை திரும்ப அளித்தனர். இந்த விவகாரம் ஊடகங்களில் மிகப்பெரிய விவாத பொருளாக உருமாறியது. அப்போது இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் சில மூத்த தலைவர்கள் கருத்து கூறிய போது விருதை திரும்ப அளிக்கும் விவகாரம் என்பது சில அரசியல் கட்சிகளின் ஊந்துதல் காரணமாக நடைபெறுவதாக விமர்சனம் செய்தனர். இதனால் ஆத்திரம் அடைந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்ற மற்ற எழுத்தாளர்கள் இதற்கு கண்டனம் வெளியிட்டார்கள். அவர்களில் சிலரும் கூட தங்களுக்கு வழங்கப்பட்ட விருதினை திரும்ப அளித்தனர். இந்நிலையில் செயற்குழு உறுப்பினரான முனிவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்துவிடம் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது,
சாகித்ய அகாடமி உரிய காலத்திலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அந்த குற்றச்சாட்டை தலைவரும் ஏனையவர்களும் மறுத்தார்கள். எப்படி என்று சொன்னால், இந்த கொலை நிகழ்ந்தவுடன் அடுத்த மணி நேரத்திலேயே பெங்களூரில் ஒரு கூட்டத்திலே இதற்கு கண்டனமும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக துணைத்தலைவர் கம்பார் சொன்னார். அது மட்டுமல்லாமல் தலைவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அதாவது தலைவராகிய விஸ்வநாத பிரசாத் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அந்த காலம் சென்ற அல்லது கொலை செய்யப்பட்ட எழுத்தாளருடைய குடும்பத்துக்கு சென்று இவர்கள் ஆறுதல் சொன்னதாகவும், 2வது முதலமைச்சரை சந்தித்து உடனே அதுக்கு குற்றவாளிகளை பிடிப்பதற்குரிய விசாரணைகள் புலன் விசாரணைகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொன்னார்கள். அதன் 2 முறை அதன் தொடர்பாக சந்தித்து முதலமைச்சரை கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததாகவும் சொன்னார்கள். எனவே சாகித்ய அகாடமி காலந்தாழ்த்தியது என்ற குற்றச்சாட்டு சரியில்லை. அது மட்டுமில்லாமல் சாகித்ய அகாடமியுடைய கிளை அமைப்புகள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இதற்கு கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எனவே சாகித்ய அகாடமி சரியாக இதை வெளிப்படுத்தாததான் இதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு வகையில் உண்மை என்றுதான் எனக்கும் தோன்றியது. எனக்கே அது அப்பொழுதுதான் எனக்கு தெளிவாகியது. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் மத்திய அளவிலே இது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கலாமே என்று சொல்லி அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துத்தான் இந்த தீர்மானம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று தலைவரும் மற்றவர்களும் சொன்னார்கள். இந்த தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக இந்த கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அரசாங்கத்துக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும் அனுப்பி அரசாங்கம் இந்தியாவிலே சகிப்புத்தன்மை, ஜனநாயகம், இன்னும் சமயச்சார்பற்ற தன்மை, கருத்து சுதந்திரம் இவற்றை நிலையாட்டுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வன்மையாக இந்த எழுத்தாளர்கள் சங்கமான சாகித்ய அகாடமி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது.
இதே சமயத்தில் வந்து இந்த விருதுகளை வந்து திரும்ப அளித்தவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் விருதுகளை மட்டும் கொடுத்தாங்களா, இல்லை வந்து அந்த பரிசு தொகையான அந்த ரூபாய்களையும் வந்து திரும்ப அளித்திருக்கிறாங்களா?
அது உண்மையில சொல்லப்போனால் விருதுகளை திருப்பி அளிப்பது என்பது வெறும் பாராட்டு கடிதத்தை மட்டும் திருப்பி அளிக்கவில்லை, நிறைய பேர் பணத்தையும் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். அது அதனுடைய புள்ளிவரை எனக்கு தெரியவில்லை, ஆனால் 30 பேர் திருப்பி அளித்து விட்டதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே திருப்பி அளித்தது என்பது சில இடங்கள் சில பத்திரிகைகளில் கொஞ்சம் அவதூறுகள் பரப்புகிறார்கள் நினைக்கிறேன். எழுத்தாளர்கள் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை, விருதைத்தான் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது போல சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை என்று தான் எனக்கு தோணுகிறது.
இந்த விவகாரத்தில் இதற்கு பிறகு வந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இப்போ இந்த தீர்மானங்களை வந்து சரியா?
சார், சாகித்ய அகாடமி வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய அமைப்பு அல்ல. அது அரசாங்கத்திடம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு சகிப்புத்தன்மைக்கு எதிரான அல்லது கற்புழுகி கொலைக்கு எதிரான சம்பவங்களை வன்மையாக கண்டித்து இதுபோல இனி நடக்கக்கூடாது, அதற்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த நடவடிக்கை என்பது திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை தொடர வேண்டியது அவர்கள் தான், அதை செய்ய வேண்டும். நிச்சயமாக இது வந்து சாகித்ய அகாடமி வந்து ஒரு கலந்தாழ்த்தி என்று மக்கள் நினைத்தாலும் உரிய நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறது
என்றார் சாகித்ய அகாடமியின் செயற்குழுவில் இடம்பெற்றுள்ள முனைவர் கிருஷ்ணசாமி நாச்சிமுத்து.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இந்தியாவில் 2 தலித் குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்ட ஹரியானா மாநிலத்தில் தலித் சிறுவன் காவல்துறையின் தடுப்பு காவலில் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
ஹரியானா மாநிலத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 14 வயது தலித் சிறுவன் மர்மமான முறையில் இறந்திருப்பதையொட்டி சர்ச்சை எழுந்துள்ளது. ஹரியானா மாநிலத்தின் சோனிபத் மாவட்டத்தில் உள்ள கோகானா என்கிற கிராமத்தைச் சேர்ந்த அந்த சிறுவன் அதே ஊரில் உள்ளவர் ஒருவரின் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த புறாக்களை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதனால் அந்த சிறுவனை காவல் நிலையம் அழைத்து சென்று அதிகாரிகள் விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் அடித்து துன்புறுத்தியதால் அந்த சிறுவன் காயமுற்றதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சிறுவனை விடுவிக்க காவல்துறையினர் லஞ்சம் கேட்டதாகவும் அந்த சிறுவனின் குடும்பத்தவர் பணம் தயார் செய்து கொண்டு திரும்பிய போது அந்த சிறுவன் காவல் நிலையத்திலிருந்து தப்பிவிட்டதாக அவர்களுக்கு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்றும் சிறுவனின் தாயார் தெரிவித்திருக்கிறார். 14 வயதுடைய ஒரு சிறுவனால் எவ்வாறு காவல் நிலையத்தில் இருக்கும் பாதுகாப்பை மீறி தப்பிட முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அந்த தாய், அவன் தூக்கிட்டு சாக வேண்டிய அவசியமும் இல்லை என்றார். காவல்துறையினர்தான் அச்சிறுவனை கொன்றுவிட்டு அதை மறைக்க தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டது போன்ற தோற்றத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த தலித் குடும்பத்தினர் தங்களிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டு வருகின்ற போதும் எந்தவிதமான நியாயமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஏற்கனவே ஹரியானா மாநிலத்தில் தலித் குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உயிரோடு எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் நாடு தழுவிய அளவில் மிகப்பெரும் சர்ச்சையை உண்டாக்கியுள்ள சூழலில் அந்த சம்பவம் நடந்து முடிந்த 3 நாட்களுக்குள் இந்த சம்பவமும் நடைபெற்றுள்ளது மேலும் கொந்தளிப்பான சூழலை அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த ஹரியானா மாநில முதல்வர் மனோகர் லால் கட்டார் காவல்துறையினரின் அறிக்கையை சுட்டிக்காட்டி இது தற்கொலையாக இருக்கக்கூடும் என்றார். உயிரிழந்த அந்த தலித் சிறுவனின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். எனினும் அதை ஏற்க மறுத்துள்ள அந்த குடும்பத்தினர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இழப்பீடு தொகையாக ரூபாய் 10 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஹரியானா மாநிலத்தில் தலித்களுக்கு எதிரான குற்ற வழக்கு பதிவுகள் 2012 ஆண்டில் 33,655 என்கிற அளவிலும் 2013 ஆண்டில் அது 39,408 உயர்ந்தது. பின்னர் 2014 ஆண்டில் 47,064 என தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய குற்றப்பதிவுகள் அலுவலகத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கர்நாடக மாநிலத்தில் உள்ள தாவணகரே என்கிற பகுதியில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் இதழியல் படித்து வரும் தலித் மாணவர் ஒருவர் இந்து மதத்திற்கு எதிரான கருத்தை எழுதினார் என குறை கூறி கும்பல் ஒன்று தாக்கியுள்ளது. மேலும் இந்து மதத்திற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து எழுதினால் விரலை கத்தியால் வெட்டி விடுவோம் என அந்த கும்பல் மிரட்டியதாகவும் அந்த தலித் மாணவர் தெரிவித்தார். இது தொடர்பாகவும் வழக்கு பதிந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
செய்திகளை தந்தவர் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.